உள்ளனவே நிற்க உள்ளன செய்யும் மையல் துழனி வெள் அனலேனை வெள்ளன் அலேனை விடுதி கண்டாய் என் மாத்தடக்கை பொள்ளல் நல்வேழத்தூரியாய் குலன் மின்கட்போதலொட்ட மெல்லனவே மைக்கும் நெய்க்குடம் தன்னை இருந்தனவே உள்ளனவே நிற்க பயன் தருகின்ற செய்யத்தக்க அந்த செயல்கள் நிற்க அவை தேங்கி நிற்க செய்யப்படாது நிற்க இல்லனவே செய்யும் உள்ளன உள்ளனவே நிற்கங்கிறது ஏகாரத்தை இல்லன என்பதற்கு பக்கத்தில் சேர்த்துக்கணும். உள்ளன நிற்க இல்லனவே செய்யும் செய்யத்தகாதவற்றை பயன் அற்றவற்றை எந்த ஒரு செயலுக்கும் பயன் உண்டே என்று சொன்னால் இறைவன் கருதுகின்ற உறுதி பயன் அற்ற என்பது உயிருக்கு உறுதியாக இறைவனால் கருதப்பட்ட அந்த பயன்கள் யாதும் மற்ற செயல்கள் அகர்த்தவ்யம் என்று சொல்லப்படுகின்ற செய்ய தேவையில்லாத செயல் இல்லனவே செய்யும். அதற்கு காரணம் மையல், அதற்கு அடிப்படை வந்து மயக்கம். செய்யத்தகுந்தது இது, செய்யத்தகாது இது, விதிக்கப்பட்டது இது, இழக்கப்பட்டது இது, விதிக்கப்பட்டதை செய்து இழக்கப்பட்டதை இழக்க வேண்டும் என்ற நல்லறிவு தோன்றாதிருப்பதற்கு காரணம் விதிக்கப்பட்டதிலே சிரமத்தையும் விளக்கப்பட்டவற்றிலே இன்பத்தையும் காணுகின்ற அறிவு திரிவு. அறிவு திரிவுக்கு தான் மயக்கம் பேர் மையல். அந்த மையல் கொண்டவனும் துழனி வெள்ளன், துழனி என்பது ஆரவாரம், வெண் துழனி அன் என்று சேர்த்தால் வீண் ஆரவாரம் கொண்டவன், சும்மா வாய்ச்சவடால் என்று சொல்கின்றான். உலகியல் ஆரவாரமாகின்ற பேச்சினையே கொண்டவன், ஆரவாரத்திலே அழுந்தி போனவன், துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வெள்ளன் என்று சொன்னால் துழனி வெள்ளத்தில் சிக்கியவன், வீண் ஆரவாரத்தை செய்பவன், அலேன் உன்னுடைய திருவடிக்கு அடிமை செய்வதற்கு உரியேன் அல்லேன், அல்லேன் உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை என்று தெளிவாக சொன்னார். உனக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தமற்றவன், பொருத்தமின்மையேன், பொய்மை உண்மையேன், பொய்மை உண்மை காரணத்தினாலே திருவடிக்கு அடிமை செய்வதற்கு பொருத்தம் அற்றவன் அலேன், அலேனை அப்படிப்பட்ட எண்ணை விடுதி கண்டாய் நீ விட்டுவிட வேண்டாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேகத்து உரியாய், வியன் மா எல்லாமே பெரிய என்ற பொருளை தருகின்றன. இது எல்லாமே ஒரே தடக்கைக்கு அந்த விசேடங்களாக அடைமொழிகளாக கொண்டு செல்லாமல் சிறப்புகிறது. என்ன பண்ணணும் நம்ம வியன் உரியா என்று அங்கு கொண்டு சேர்க்கணும். தடக்கை பெரிய கை, மா தடக்கை மிகப்பெரிய கை. பொதுவாக யானைக்கு நீண்ட கை உண்டு. தட என்ற சொல் வந்து பெரிது குறிக்கும், இங்கு நீட்சியை குறிக்கின்றது. என்ன ஏனைய விலங்குகளுக்கு இந்த கையை விட, ஏன்னா கையுள்ள விலங்குகள் சில உண்டு, யானை மட்டும்தான் நினைக்கக்கூடாது. காலையே கையாக பயன்படுத்துகின்ற விலங்குகள், குரங்கு கொண்ட விலங்குகள் உண்டு, குரங்கு அணில் இதெல்லாம் முன்கால் இரண்டையும் கையாக பயன்படுத்தும். ஆகவே கையாகவும் காலாகவும் பயன்படுகின்றது என்றால குரங்கையும் கையுள்ள விலங்குன்னு சொல்லலாம், அணிலையும் கையுள்ளங்கள்னு சொல்லலாம். ஆனால் இந்த யானையினுடைய கை மட்டும் நீண்டு இருப்பதனால தடங்கை என்று சொல்லப்படும். பெரிய தடங்கை என்று சொல்வதனால, மா தடக்கை என்று சொல்வதனால, ஏனைய யானையிலும் வலிய யானை என்று கொள்ள வேண்டும். பெருமானை அழிப்பதற்காக வேண்டியிருந்த இந்த யானை சாதாரண யானைக்கு நீண்ட கை உண்டு, அதனினும் வலிமையான நீண்ட கை கொண்டது என்றால் மா தடக்கை. அதனுடைய வியன் உரியா என்று வியன் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டும். என்ன பெருசு பெருசு பெருசுன்னு எல்லாத்தையுமே கைக்கு கொண்டு போகாம அந்த யானையினுடைய பெரிய உரியினை பொறுத்தவன் வியன் உரியாய். இந்த வியன் என்பது பெருசு, அதை உரிக்கடையாளம் அடைமொழியாக கொண்டு செல்லலாம். கம்ப்யூட்டர்ல டிடிபி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எதையோ எந்த இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கலாம். இங்க இருக்கிறத அங்க கொண்டு போய் ஒட்டலாம், அங்க இருக்கிறத இங்க கொண்டு போய் காப்பி பண்ணலாம். அதே மாதிரி பாடலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், எந்த ஒரு விசேடத்தையும் ஒரு விதை சொல்லியும் நமக்கு தேவைப்படுகின்ற இடத்துக்கு கொண்டு செல்லலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். வியன் மாத்தடக்கை பொள்ளல் நல் வேடத்துறையாய், பொள்ளல் என்பது ஓட்டை, அதாவது யானையினுடைய கை வந்து புழை கை. புழை என்பது அந்த நுழைவாயில் கொண்ட கை, ஓட்டை கொண்ட கை. யானையினுடைய கை என்பது அதுக்கு மூக்கு தான், உண்மையில மூக்கிற்கு இருக்கின்ற ஓட்டையை அது கையாகவும் பயன்படுவதனால கையிலே ஓட்டை இருப்பதாக நம்ம கருதுகின்றோம். அதான் புழை கை என்று சொல்வது யானையினுடைய கையை, ஓட்டை கொண்ட கை. புழை என்பது ஓட்டை, அதான் பொள்ளல் என்று சொல்லப்படுது. பொள்ளல் என பொள்ளல் கை, பொள்ளல் கையினை கொண்டது யானை. வியன் மாத்தடக்கி பொள்ளல் நல் வேழத்துயாய், நன்று பெரிதாகும். இங்க நன்மை என்பது அதனுடைய கோபத்தை காட்டுகின்றது. இது வந்து இகழ்ச்சி குறிப்பு. பெரிய யானை நல்ல யானை என்பது அது இந்த பெருமானை அழிக்க வந்த யானை, வலிமை கொண்ட யானை என்பதை குறிக்கின்றது. நல்ல பாம்புன்னு சொல்றோம், நல்ல பாம்புனா பாம்பு ரொம்ப நல்ல குணம் கொண்டதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே அது வந்து என்ன பண்ணுது, நன்மை என்பது அதனுடைய வலிமையை காட்டுகின்றது. அதுபோல இங்க நன்மை என்பது இந்த யானையுடைய வலிமையை காட்டுகின்றது, நல்ல யானை அர்த்தம் கிடையாது. பொல்லல் நல் வேழத்து உரியாய், பொல்லல் நல் வேழத்து வியன் உரியாய், பெரிய உரியினை கொண்டவனே. உரி என்பது உரிக்கப்பட்டது, உரி அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இங்கு வந்து பெயர் சொல்லாக பயன்படுகின்றது. உரி என்பது உரித்தல், அதனால் விளைவது எது? உரிக்கப்பட்ட பொருள், தோல். அந்த தோலினையே தனக்கு ஆடையாக கொண்டவன் பெருமான், போர்வையாக கொண்டவன். ஆகவே வியன் மாத்தனக்கை பொல்லல் நல் வேழத்து உரியாய் பெருமானே. புலன் நின்கட் போதலொட்டா, இந்த இங்கு வெள்ளனவே வைக்கும் நெய்குடந்தன்னை இரும்பனவே என்று ஒரு ஓமை கையாளுகின்றார். இந்த ஓமைய இரண்டு விதமா பொருள் பெயர் பண்றாங்க, ரெண்டு பொருளையும் சொல்றேன், அதுல எது சரியான பொருள் என்பதை அதையும் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நெய்குடத்தை எறும்பு வைக்கும், நெய் உள்ளே இருக்கு அந்த குடம், அந்த குடம் மூடி இருக்கின்றது, எறும்பினாலே உள்ளுக்குள்ள போக முடியல. அந்த நெய்யினுடைய வாசனை எறும்புக்கு தெரிகின்றது. அதற்கு காரணம், நெய் சற்றே கசிந்திருக்கின்றது. நெய் சற்றே கசிந்திருக்கலாம், கசியாமலும் அதனுடைய வாசனையானது வெளிவரலாம். ஆகவே உள்ளே நெய் இருக்கின்றது அறிந்து எறும்புகள் வைக்கின்றன, அது வந்து இங்கு ஓமையாக சொல்லப்படுகின்றது. அப்ப எறும்பானது நெய்குடத்தை வைக்கின்றது. புலன் என்கள் போதலொட்டா, புலன் என்பது இங்கு ஒருமையில சொல்லப்பட்டாலும் பன்மை, புலன்கள் ஐம்புலன்களும் எண்ணெய் நின்கண் போதலொட்டா, எண்ணெய் என்பதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். பெருமானே, யான் உன்னிடத்தில் வர விரும்புகின்றேன், ஆனால் புலன்கள் எண்ணெய் நின்பால் போத ஒட்டா அணுக அனுமதிக்க மாட்டேன் என்கின்றன, அணுக ஒட்டாது இருக்கின்றன. ஒட்டுதல் இயைதல், ஒட்டாதிருத்தல் இயாதிருத்தல் இசையாதிருத்தல், புலன்கள் எண்ணெய் நின்பால் வந்து சேர்வதற்கு இசையாதிருக்கின்றன. புலன் நின்கண் போதல் ஒட்டா, மெல்லனவே மொய்க்கும், புலன்களே இவ்வாறு மொய்க்கும் என்று ஒரு சிலர் கருதுகின்றார். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, ஒட்டாமல் ஒட்டாது என்ற ஒரு வினையச்சம், அது ஈறுகட்ட வினையச்சமாக அதை பயன்படுத்தி இது ரெண்டையும் சேர்க்கிறாங்க. புலன் நின்கண் போதல் ஒட்டாது, மெல்லனவே மொய்க்கும். மெல்லறவே என்றால் மெதுவாக, ரகசியமாக, எதிர்பாராத விதமாக. எப்படி என்றால், அற்றங் கருதி வந்து என்னை வைக்கின்றன, எப்படா இவன் வந்து ஏமாறுவான் என்று பார்த்து புலன்கள் என்னை வைக்கின்றன. எப்படின்னா, நம்ம நெய்ய வந்து ஒரு இடத்துல வச்சிருப்போம், நம்ம வைக்கின்ற நேரத்துல அங்க எறும்பே இருக்க, நல்லா கவனிங்க, நெய் வந்து வைப்போம் ஒரு இடத்துல, வைக்கும் போது அந்த இடத்துல எறும்பே இருக்காது, நல்லா பெருக்கி துடைச்ச இடமா இருக்கும், நல்ல இடம் தானே அப்படின்னு இங்க வச்சுட்டு போவோம். திரும்பி வந்து பார்க்கும்போது அஞ்சு நிமிஷத்துல எறும்பு எங்க இருந்தோம், அந்த எறும்புக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியுது, அது எங்க இருந்தாலும் அதற்கு தேவையான உணவு இருக்கின்ற இடத்துக்கு அது கொல்லென்று வந்து சேரும். அதே போல அது எவ்வாறு அற்றம் கண்டு வருகின்றதோ, அற்றம்னா சமயம், சமயம் கண்டு எவ்வாறு அது வருகின்றதோ, அற்றம் என்று சொல்லி பல பொருள், அற்றம் என்றால் சமயம், இங்கே நேரம் பார்த்து எப்படி வருகின்றதோ, அதுபோல புலன்களும் எப்ப ஏமாறுவோன்னு பார்த்து மனிதனை பிடித்துக் கொள்ளும். ரொம்ப ஜாகிரதையா இருக்காங்க, பூஜை பண்ணும்போது கூட மனமானது அப்படி அரண்டகண்ட போயிடும். பெரியோர் இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மனமானது அரண்டகண்ட போகும். தெய்வத்தின் சன்னிதானத்தில் இருக்கும்போது கூட மனமானது அரண்டகண்ட போகும். காரணம், புலன்கள் நல்ல வாசனை ஏதாவது வரும், நல்ல காட்சி ஏதாவது, இவனுக்கு நல்ல காட்சி ஏற்படுகின்ற காட்சி ஏதாவது கண்ணில் படும், ஏதாவது இவனுக்கு பிடிச்ச பாட்டுக்கு அதுல விழும். எப்படியோ இவன் ஈடுபட்டிருக்கின்ற நல்ல காரியத்திலிருந்து இவனை திசை திருப்பதற்கு புலன்கள் அற்றம் பார்த்து வந்துவிடும். எவ்வாறு நெய் இருப்பதை அறிந்து, பொதுவாக வந்து ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, ஒரு மலர் மலர்வதை யாரும் பார்ப்பதில்லை, அது போல இந்த எறும்பு வரவதை யாரும் பார்க்கறதில்லை. பார்க்கலாம், கண்குத்தி பாம்பாரதான் பார்க்கலாம், ஆனா நம்ம அசந்திருக்கும் போது எறும்பு வந்து விடுகின்றது. ஒரு சிந்திர நெய்க்கோ அல்லது ஸ்வீட்டுக்கோ எறும்பு நாம் பாராது இருக்கும் போது வருவதை போல நமக்கு தோன்றுகின்றது. அதுபோல நாம் ஏமாந்திருக்கும் போது இந்த புலன்கள் நம்மை ஏமாற்றுவதை போல, நாம் அசால்ட்டாக, நாம் வந்து ஜாகிரதை இல்லாமல் அஜாகிரதையாக இருக்கும் பொழுது ஐம்புலன்களும் நம்மை ஏமாற்றி விடுவது போல தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில நாம தான் அந்த புலன்களுக்கு இடம் கொடுக்கிறோம், அதுபோல நாமே எறும்பினை வரவழைக்கின்றோம் என்று இந்த உண்மையை பொருள் செய்கிறார்கள் சிலர். புலன் நின்கள் போதலொட்டாது, மெல்லறவே மொய்க்கும், புலன்கள் மொய்க்கும். அப்ப புலன் என்பதுதான் மெல்லறவே மொய்க்கும் என்பதற்கு எழுவாய். புலன் நின்கண் என்னை போதல் ஒட்டாது, மெல்லறவே மொய்க்கும், சமயம் பார்த்து என்னை மொய்த்துவிடும். அப்ப அவை இதை போல எறும்பெனவே, நெய்க்குடத்தை எறும்பு மொய்ப்பதை போல என்னை மொய்க்கும். இப்ப நெய்க்குடம் என்பது நான் என்றாகின்றது, எறும்பு என்பது புலன் என்றாகின்றது. இப்படி சில பொருள் செய்யறாங்க, இந்த பொருள் சரி கிடையாது. பல உரைகள்ல இது இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருவாசகம் நீங்க தனியா ஒரு உரை படிக்கும் பொழுது அதுல இந்த உரை இருக்கும், ஐயா ஒரு மாதிரி சொன்னாரே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பலரும் எப்படி கருதுறாங்களோ அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏன் தவறுங்கிறது சொல்றேன். நெய்க்குடத்தை எறும்பு வைப்பதை போல எண்ணெய் புலன்கள் வைக்கின்றன. இப்போது நெய்க்குடம் வந்து, நெய் வந்து ஒரு உயர்ந்த பொருள். நெய் வந்து இந்த எறும்புக்கு உணவாகின்றது. தன்னை நெய் என்றோ, உயிர் தன்னை நெய் என்றோ, தன்னை மொய்க்கின்ற எறும்பை போன்று இந்த புலன் என்றோ கருதுவதாக இந்த உணவை அமைகின்றது. இது ஒன்றும் ஒரு சிறப்பா, இது இப்படி பொருள் செய்வது சிறப்பு இல்ல. அடுத்த பாட்டிலேயே ஒரு ஓம தர, எறும்பிடை நாங்கூழன. அங்க எறும்புக்கு நாங்கூழும் உணவாகின்றது. ஒரு நாங்கூழ் என்றால் ஒரு புழு. அந்த புழுவானது அடிபட்டு விட்டது. புழு அடிபட்ட உடனே அதனால் நகர முடியல, கிடக்கின்றது. அது உயிரோடு இருக்கும் பொழுது எறும்புகளை கடித்து தின்கின்றன என்று பார்க்கின்ற. அங்கு நேரடியாக புலன்கள் எறும்புகள், அடிபட்ட நாங்கூழ் தான் நாம உயிர் என்று பார்க்கின்றோம். அடிபட்ட தன்மை வந்து எதனால? மயக்கத்தினால், உலகத்து மயக்கத்தினால் அடிபட்டு கிடக்கும். அப்பொழுது செயலற்ற மயக்கத்தினால், நல்லறிவு இல்லாது அடிபட்டு செயலற்று கிடப்பதனால நம்மை புலன்கள் வைக்கின்றன. அங்கு ஓமை நேர்மையாக இருக்கின்றது. நாம சிரமப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம், அதுதான் இந்த ஓமையினுடைய எஃபெக்ட். நெய் சிரமப்படுமா? வந்து எறும்பு சாப்பிடுவதனால நெய்க்கு என்ன சிரமம்? எறும்பு உண்பதனால நெய்க்கு ஒரு சிரமமும் கிடையாது. ஆனா எறும்பு கடித்து தின்பதனால நாங்கூழுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு? அப்ப புலன்கள் நம்மை மொய்ப்பதனால, ஆரம்பத்திலே நாம் புலன்பத்தை துய்ப்பது போல் தோன்றினாலும் கூட உண்மையிலே புலன்கள் தான் நம்மை அரித்து தின்கின்றன. அப்பறம் தெளிவா சொல்றார், அரித்து தின்பீர்க்கு மையகமே போதாதே என்ற திருவாரூர் சொல்றார். எல்லாரையும் பிடிச்சி தின்கிறீங்க நீங்க, உங்க பசிக்கு இந்த உலகமே பற்றாது, நானா கிடைத்தேன், என்னை விட்டு விடுங்கள் என்று நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆட்பட்டேன் என்று சொல்றார். ஆகவே நாம் துன்புறுகின்றோம் உண்மையில. புலன்கள் வந்து புலன் இன்பத்தினாலே இந்த உயிரானது உண்மையில அறிவு விளக்கம் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் பெரும் துன்பம் என்ற அறிவு வருகின்றது. அந்த அறிவு வாராமல் ஒருவன் திருவாசகம் பாட மாட்டான். இப்ப புலன் இன்பத்தை இன்பமாக கருதி அழுந்து கிடக்கின்ற நிலையிலே யாரும் திருவாசகம் பாட மாட்டாங்க. நாம அழுந்து கிடக்கின்றோம், இது ஒரு துன்பம் என்று உணர ஆரம்பித்த நிலையில தான் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம். நாம் வந்து இந்த சேற்றில் அழுந்து விட்டோம், இங்கிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அப்பொழுது இன்பம் என்று கருதியதெல்லாம் துன்பம் என்ற அறிவு தோன்ற ஆரம்பித்து விட்டது. அவ்வாறு தோன்ற ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெருமாளிடத்தில் கேட்கவே போறதில்லை என்று பார்க்கின்றோம். இப்ப மெல்லனவே வைக்கும் நெய்க்குடன் என்ன எறும்பனவே அப்படிங்கிறதுக்கு என்ன உண்மையான பொருள் அப்படின்னு கேட்டா, புலன் இன்கள் போதல் ஒட்டா, அதாவது நிறுத்திக்கணும். ஐம்புலன்களும் என்னை இன்பால் போதல் ஒட்டா, எவ்வகையிலே அவை உன்னை அடைவிடாது தருகின்றன என்று சொன்னால், பெருமானே மூடப்பட்ட ஒரு நெய்க்குடம், அந்த நெய்க்குடத்திலே ஏறிய ஒரு எறும்பு, நெய்க்குடம் உடையாது உடையாது மூடப்பட்டும் இருப்பதனால அதற்குள்ளே சென்று நெய்யினை தூக்க முடியவில்லை. அதன் வாசனையினாலே வெளியிலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல பெருமானுடைய இன்பம்தான் உலகத்தில கசிகின்றது என்று நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. பெருமானுடைய திருவடி இன்பம் தான் உலகத்துல இன்பமாக கசிகின்றது. அப்ப அதை நேரடியா தூக்க முடியாமல் புலனின்பம் என்ற அந்த கசிவு போலி, இன்ப போலி, அந்த போலி என்பது பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு ஒரு பாயிண்டர் இங்கு இருக்கின்றது என்பது காட்டுகின்றது. அதை அடைய விரும்புகின்ற உயிரானது புலன் என்ற குடத்திற்குள் அது அடங்கி கிடக்கின்றது. புலன் என்ற குடத்திற்குள்ளே பெருமானுடைய திருவடி இன்பம் அடங்கி கிடக்கின்றது. அந்த புலன், புலன் என்ற அந்த தடையினை இது கடந்து சென்றாலுடைய நெய் போன்ற பெருமானை அடைய முடியாது. புலன் என்ற ஒரு தடை, புலன் என்ற தடையை மீறி செல்ல வேண்டும். இந்த வாசனை, அந்த கசிந்த நெய் இதுவே போதும் என்றது இருந்தது என்று சொன்னால் நெய்யினை சென்று சேர முடியாது என்று பார்க்கின்றோம். அப்ப நெய்யினை சேர முடியாது எறும்பானது உடல்கின்றது. மெல்லனவே மைக்கும் நெய்க்குடன் தன்னை எறும்பனவே, அது மெதுவா சுத்தி சுத்தி வரும். என்ன காரணம்னா, உள்ளே இருக்கின்ற நெய்யின் மீது இருக்கின்ற ஆசையினாலே அந்த நெய்யினை எவ்வாறு அடைவது என்று அறியாது இந்த எறும்பானது அந்த நெய்க்குடத்தை மொய்க்கும். அந்த நெய்க்குடம் திறந்திருந்தால் அதற்குள்ளே சென்று அதனால் நெய்யினை உண்ண முடியும். ஆனால் புலனாய் அறியாமையாகின்ற மூடியினாலோ புலன் என்ற குடத்திற்குள் வைத்தது மூடப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த புலனாகின்ற தடையை மீறினாலொழிய அந்த நெய்யினை இந்த எறும்பு உண்ணுமாறு இல்லை. புலன் மின்கட் போதல் ஒட்டா, புலன் ஐம்புலன்களும் என்னை நின்பால் வந்து சேருவதற்கு வந்து இசையமாட்டா, தடையாக இருக்கின்றன. ஆகவே எறும்பு நெய்க்குடன் என்னை மெல்லனவே மொய்க்குமாறு போல நான் உன்னை அடைய முடியாது, தேங்கி கிடக்கின்றேன். அப்ப நெய்க்குடன் என்னை எறும்பு மெல்லனவே மொய்க்குமாறு போல மொய்த்து அடைய முடியாது இருப்பதை போல புலன்களினாலே என்னை அடைய முடியாது, நான் இருக்கின்றேன் என்பதற்கு. ஆகவே புலன் முதலுட்டார், நெய் குடமானது நெய்யிடத்திலே செல்வதற்கு விடாது. அதே போல நெய்யானது நேரடியாக கிடைக்கவில்லை எறும்பிற்கு. அதே போல பெருமாளுடைய திருவடி என்பது நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை, திருவடி இல்லாத இடமில்லை. திருவடி அருகில் இருந்தும் அதனை தூய்க்காதிருப்பதற்கு காரணம் புலனாகின்ற தடை. திருவடி நமக்கு அருகிலேயே இருக்கின்றது. திருவடி அருகில் இருக்கின்றது என்பதனே திருவடியினுடைய அந்த கசிவினை கொண்டு அறிகின்றோம். நெய்யினுடைய வாசனை தெரியுது எறும்புக்கு. பெருமானுடைய பேரின்பம் தான் உலகத்திலே இன்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த இன்பத்தினை கருதுவதனால பேரின்பத்தினை அடைய முடியாது, அது தடையாக அமைகின்றது என்ற ஒரு நுண்பொருள் அங்கு இருக்கு. அப்படி இல்லாம புலனாகின்ற எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்றன, நானே நெய்க்குடம் ஆகும். நெய்க்குடம் என்ற அந்த ஒரு சிறப்பு இந்த உயிருக்கு கிடையாது, அது விரும்பப்படுகின்ற ஒரு பொருளுக்கு தான் உண்டு. நாங்கூழ் என்ற ஒரு இழிவு இந்த உயிருக்கு உண்டு. ஆனால் நெய்க்குடம் என்பது இந்த உயிருக்கு உணவு, அந்த சிறப்பு உயிருக்கு கிடையாது. அது யாருக்கு உண்டு? பெருமானுக்கு உண்டு. ஆகவே இது ஊமை அவ்வாறு செய்யக்கூடாது. அப்படி இல்லைங்க அப்படிதான் ஊமை, அதுதான் நேரடியாக தான் பொருள் கொள்வோம் அப்படின்னு சொன்னதையே சொல்ற மாதிரி ஆகும், அது ஒரு குற்றம். எறும்பு எப்படி நெய்க்குடத்தை அடைய முடியாது, எறும்பு நெய்க்குடத்தை வைப்பதை போல புலன்களை வைக்கின்றன சொல்லிட்டு, அப்புறம் திரும்பவும் எறும்பு வந்து புலியனை வைப்பதை போல அந்த புலன்களை வைக்கிறது சொன்ன, முன் சொன்ன ஊமையினாலே விளக்கப்படாத பொருளை கவிஞன் இன்னொரு ஊமை கொண்டு விளக்குவதை போல ஆகும், அது குற்றம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு ஊமை கொண்டு விளக்கிறேன் ஒரு பொருளை, அதை உங்களுக்கு என்னன்னா விளக்க முடியலன்னு சொன்னாதான இன்னொரு ஊமை கொண்டு விளக்கணும். அப்ப முன் பாடலிலே புலன்களை எறும்புகள் சொன்னார், நெய்க்குடத்தை வைப்பதை போல என்னை வைக்கின்றது சொல்லிட்டார், யாருக்கும் புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புழுவையை வந்து உமையா கொள்றாரு சொன்ன, அது குருநாதர் மீது குற்றமாயிடும். ஆகவே இரண்டு இடத்துல ஒரே பொருள் கொள்ளக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆகவே எறும்பு எவ்வாறு நெய்க்குடத்தை அடைய முடியாது, குடமானது தடையாக இருக்கின்றதோ, அதுபோல யாண்டும் இருக்கின்ற திருவிடை என்பதை அடைய முடியாது, குடத்தை போல புலன்கள் தடையாக இருக்கின்றன. இப்ப எறும்பு என்பது உயிர், நெய் என்பது இறைவன். இந்த பாட்டுல அடுத்த பாடல்ல எறும்பு என்பது புலன், நாங்கூழ் என்பது உயிர். இந்த பாட்டு அரிப்புண்டு அலந்தன்னு தெளிவா அங்க சொல்ற, அந்த புலன்களால் அரிப்புண்டு அலந்த துயரமுற்ற சிரமப்படுகின்றன. எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தவியே நீ விடுதி கண்டாய், வெய்ய குற்றொடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வு உற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே. எறும்பிடை எறும்புகள் இடை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்ல கல் விகுதி பழங்காலத்துல கிடையாது, எறும்புகள் இடை என்பதுதான் எறும்பிடை என்று வந்திருக்கின்றது. பல எறும்புகளுக்கு இடையிலே புலங்கள் ஐந்து தானே, பல எறும்புகள்ங்கிற பன்மை ஐந்து கரெக்டா அஞ்சு எறும்பா வரும், பல எறும்புகள் வருமே கேட்டா, புலன்கள் ஐந்தாயிருந்தாலும் கூட அந்த புலன்களுக்கு தோற்றுவாக இருக்கின்ற அந்த விஷயங்கள் இன்பங்கள் பல, கண்ணால் காணப்படுகின்ற காட்சிகள் பல, காதால் கேட்கப்படுகின்ற கேள்விகள் பல, மூக்கால் நுகரப்படுகின்ற மூரல்கள் பல, நாக்கால் சுவைக்கப்படுகின்ற சுவைகள் பல என்பதனால எறும்புகள் பல. எறும்பிடை நாங்கூழ் என பல எறும்புகள் இடையிலே ஒரு நாங்கூழ் என ஒரு குழுவை போல, இங்கே அந்த புழு தானாக செயல்பட முடியாது என்பது குறிப்பாக உணர்த்தப்படுகின்றது. அந்த புழு ஒரு உயிர் பொருள் தான், அது இங்கெங்கும் உயிரோடு போயிட்டு இருக்கும் போது எறும்பு கிட்ட வராது, அதே அந்த புழுவானது அடிபட்டு இருக்கும் போதுதான் எறும்பு வரும். அப்ப அறியாமையினால் அடிபட்டவனைத்தான் புலன்கள் வைக்கும், அறியாமையினால் அடிபடாதவனே புலன்கள் வைக்க மாட்டான். ஒருத்தன் புத்திசாலியா இருந்தா அந்த இந்திரியங்கள் எல்லாம் அவருக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது, அந்த இந்திரியங்களை இறைவன் பால் செலுத்தி விடுவான். கண்ணால் காண்பது நடராஜாவ, காதால் கேட்பது அவனுடைய பெரும்புகளை என்று அவ்வாறு இந்த இந்திரியங்களை அவன் தனக்கு நண்பர்களாக மாற்றிக்கொள்வான். ஆனால் இவன் அறியாமை அந்த நோயினாலே பிடிக்கப்பட்டு அடிபட்டு கிடக்கும் பொழுது, செயலற்று இருக்கும் பொழுதுதான் அந்த புலன்கள் அவனை மொய்க்கும். அப்ப குறிப்பு அங்க என்னன்னா, அடிபட்ட ஒரு புழு என்பது குறிப்பு. நாங்கூழ் என்பது என்ன? எலும்பே இல்லாமல் இருக்கின்ற ஒரு புழு. அது இந்த அது எலும்பு இல்லாதன்னா வலிமையின்றி, வலிமையின்றி இருக்கின்ற அறிய அறிவு என்ற வலிமை இல்லை, அறிவு என்ற வலிமை இல்லாததுனால அது புழுவை போல இருக்கின்றது இந்த உயிர். அந்த உயிர் புழுவை போல இருப்பதனால எறும்புகள் எல்லாம் அதனை மொய்த்து திங்கின்றன. எறும்பிடையே நாங்கூழ் என எறும்புகளிடையே அகப்பட்டு கொண்ட அடிபட்ட ஒரு புழுவினை போல, புலனால் அரிப்புண்டு ஐம்புலன்களினாலும் அவற்றின் செயல்பாடுகளினாலும், அரிப்புண்டு என்றால் சிறிது சிறிதாக தின்னப்பட்டு, அரிப்புண்ணுதல் உண்ணுதல் என்றால் அதற்கு இடம் கொடுத்தல் அர்த்தம். அரிப்பு தான் உங்களுக்கு தெரியும், சிறிது சிறிதாக உண்ணப்படுதல், சிறிது சிறிதாக உண்ணப்பட்டு அலந்த துன்புற்ற அலத்தல் துன்புறுதல் அலந்த வெறும் தமியேனே வெறுவியேனே தமியேனே என்று இரண்டு சொல், அதாவது வெறும் தமியன் எழுத்து. வெறுவியன் என்று சொன்னால் பயனற்றவன், தமியேன் என்று சொன்னால் தனித்திருப்பவன், யாரும் துணையற்றவன், பயனற்றவன் துணையற்றவன். நான் எனக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கும் பயன்பட மாட்டேன், பிறருக்கு பயன்பட மாட்டேன் என்பதனால யாரும் என்கிட்ட வரமாட்டான், துணையற்றவன், வெறும் தமியேனே அப்படிப்பட்ட என்னை விடுதுகின்றாய். ஏன்னா எந்த பயனும் இல்லாதவர்களை ஆட்கொள்வதும் இறைவன் தான். ஏன்னா அவன் படைத்த காரணத்தினாலே ஒண்ணுக்கும் பத்தாது அப்படிங்கிற பிள்ளையையும் அம்மா சோறு போட்டு காப்பாத்து, என்ன காரணம் பெற்றுட்டோம் என்பதனால. அதுபோல இறைவன் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவனால எந்த பயனும் கிடையாது என்று சொன்னாலும் காப்பாத்துவாரு, என்ன காப்பாத்துற மாதிரி. வெறும் தமியேனே, வெறுவியனாகவும் தனித்தும் இருக்கின்ற என்னை விடுதுகின்ற விடாதே பெருமானே. அப்ப எனக்கு நான் பயன்பட மாட்டேன், இந்த நாங்குள் தனக்குத்தான் பயன்படாது, அது தனித்தும் இருக்கின்றது, அதற்கு துணை செய்ய யாரும் வரல. இந்த எறும்புகளை விரட்டி அந்த நாங்குழினை காப்பாற்றலாம் போத ஒருவர், அப்படி யாரும் வரல. எறும்புகளை விரட்டி நாங்குழினை காப்பாற்றுவர் யாரும் இல்ல. இந்த நாங்குள் தானாகவும் தப்பித்து செல்ல முடியாது, தனக்குத்தானும் பயனற்றது. ஆகவே வெறும் தமியேனை விடுதி கண்டாய், என்னாலே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது பெருமானே, உன்னை தவிர எனக்கு வேறு துணையும் இல்லை, என்னை விட்டு விடாதே. வெய்ய குற்றடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர், வெய்ய கொடிய கூற்று யமன் ஒடுங்க அவருடைய ஆற்றல் மடங்கும்படியாக அல்லது அவன் இறந்து போகும்படியாக, உறும் அவனை வருத்துகின்ற, இங்க உறுத்தல் இந்த வல்லின சொல்லுக்கு வருத்துதல், யமனுடைய ஆற்றல் அடங்கி ஒடுங்கும்படியாக பெருமான் ஓர் உதவி கொண்டார். ஒரு தான் உதச்சார், ஆனா ஒரு உதவியிலேயே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வெய்ய கூற்று, எல்லோருக்கும் அச்சத்தை தருகின்ற கூற்று என்பதால் வெய்ய கூற்று, எல்லோரும் குற்றுணை கண்டு அஞ்சுவார்கள், ஆகவே அவன் வெய்யவன். அந்த வெய்ய கூற்று ஒடுங்க உறும் உறும் அவனை வருத்துகின்ற கடிப்போது வாசனை மலர், வாசனை மலர் என்பது இங்கு உருவமாக பெருமாளுடைய திருவடியை குறிக்கின்றது. ஆக அந்த வெய்ய கூற்றுவன் அவனுடைய ஆற்றல் ஒடுங்கும்படியாக அவனை வருத்துகின்ற வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடி உறும் கடிப்போது அவையே. அந்த போது என்பது இரண்டு, பெருமானுடைய திருவடி இரண்டு, ஆகவே அவை என்ற பன்மை சொல்றார். அவையே அவற்றையே, அந்த அவற்றை என்ற இரண்டாம் வெற்றுமை இங்கு மறைஞ்சிருக்கு, இரண்டாம் வெற்றுமை தொகை அவையே அவற்றையே என்பது உருங்கடி போதவையே. உணர்வு உற்றவர், அதனை எப்பொழுதும் தியானிப்பவர்கள், இந்த கொடிய குற்றுவன் ஆற்றல் அடங்கும்படியாக அவருடைய நெஞ்சிலே ஓர் உதவி கொண்டு வருத்திய மென்மையான வாசனை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளையே சதா தியானிப்பவர், உணர்வு உற்றவர், உணர்வினை எப்பொழுதும் பெற்றவர். உறுதல் பெறுதல், அங்க உறுதல் வருத்துதல், முன்னாடி சொன்ன உறுதல் வருத்துதல், இங்கு உறுதல் பெறுதல். உணர்வு உற்ற உணர்வினை உற்றவர் என்பதனால நீங்க பெறாது உற்றவர் என்பதை கொள்ள வேண்டும். எப்பயோ சாமியை நினைச்சு பாக்குறாங்கிறவங்களை பத்தி இங்க சொல்லல, எப்பொழுதும் பெருமாள் நினைத்து பார்ப்பவர்கள். உணர்வு உற்றவர் சொன்னால் உணர்விடை நீங்க பெறாது பெற்றவர்கள், நீங்க பெறாது என்று சொல்லி வரவேற்றுக் கொள்ள வேண்டும். சதா இறைவனை தியானிப்பவர்கள் அவர்கள் பெரும் பதம், அவர்கள் அடைகின்ற மேலான பதவியே. அந்த பதவி எப்படிப்பட்டது? உம்பரும்பர் பதம், அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே என்று. உம்பரும்பர் என்பதை பெரும் என்பதற்கும் பதம் என்பதற்கும் இடையிலே பொருத்த வேண்டும், கம்ப்யூட்டர் மாதிரி அது வந்து அங்கங்க இருக்கு, இருந்தாலும் நமக்கு அன்வயம்னு சொல்லுவாங்க. பொருட்கோள், நல்ல பொருள் வருவதற்காக தொலைவில் இருக்கிற ஒரு சொல்ல தேவைப்பட்ட இடத்துல வந்து பொருத்தி கொள்ள வேண்டும். அப்ப வெய்ய குற்று ஒடுங்க உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர், உணர்விடை எப்பொழுதும் உற்றவர். பெரும் உம்பர் உம்பர் பதமே, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாகிய பதமே. உம்பர் என்ற சொல் வந்து மேல் என்பதை குறிக்கின்றது, மேல் என்பதால மேலே இருக்கின்றவர்கள் வானவர்கள். வானவர்கள் உலகம் எல்லாம் புண்ணியத்தினால் இருப்பது இந்த உலகம், ஆனால் புண்ணியங்கள் குறைய குறைய அந்த உலகத்திலிருந்து கீழ் உலகங்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும். எந்த உலகம் வாரா உலகமோ, மீண்டு வாரா உலகமோ, சென்று விட்டால் மீண்டு வர வேண்டாமோ, அது சிவஞானத்தில் இருப்பது உலகம், அது எல்லா மேல் உலகங்களுக்கும் மேலானது என்பதனால அதனை உம்பர் உம்பர் என்று சொன்னார். மேலான உலகங்களுக்கெல்லாம் மேலானது, ஒரு மேலான உலகத்திற்கு சற்றே மேலானது என்பது பொருள் இல்ல. உம்பர்க்கும் உம்பர்க்கும் உம்பர் என்பதுதான் உம்பர் உம்பர். ஆகவே மேலான மேலான உலகங்களுக்கெல்லாம் மிக மேலானது, அதனிலும் மேலான உலகம் என்பது இல்லை, அதான் உம்பர் உம்பர். அப்ப இறைவனை இடைவிடாது தியானிப்பவர்கள் அந்த மேலான திருவடியாகின்ற அந்த உலகத்தினை சிவபுரத்தினை பெறுகின்றார்கள். பெருமான் எளிவந்து அந்த உலகத்தினை திருவடியாகின்ற உலகத்தினை தருகின்றான். அந்த திருவடியாக இந்த உலகத்திலே நாம் பெற்றுவிட்டோம் என்று இவர்கள் தருக்குவார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. அதனாலதான் இங்க ரொம்ப அருமையா நம்ம குருநாதர் குருநாதர் எது சொன்னாலும் அருமைதா, நம்ம யோசிச்சு பார்த்தாதான் அது தெரியும். பல இடங்கள் யோசிக்காம போயிடுறது. என்ன சொல்ற, இயமனை உதை கொண்ட திருவடியை விடாமல் தயாரிப்பவர்கள். மரண பயத்தினால் இல்ல, அந்த திருவடி எப்படிப்பட்டது, அது நம்முடைய இதயத்திலே கடிமலர் போதாக இருக்கின்றது. மென்மையான வாசனை தருகின்ற ரோஜா பூ மாதிரி மெத்துன்னு இருக்கு நமக்கு. ஆனா இயமனுக்கு அது வந்து ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி இருந்தது. இயமனுடைய நெஞ்சில ஒரு உதய கொண்ட பொழுது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படிப்பட்ட திருவடி அவன் பெரும் கருணையினாலே நம்முடைய உள்ளத்துல மெத்துன்னு ஒரு பூ வச்சா மாதிரி இருக்குன்னு சொன்னா, பெருமானுடைய எளிவந்த கருணையை மறவாதவர்கள். ஆகவே பெருமானுடைய எளிவந்த கருணைக்கு ஏற்ப தங்களை மிகவும் அடிமை பண்பினாலே தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள் தான் மேலானிடத்துக்கு போவார்கள். அதனால தருக்குவர்கள் மேலானிடத்துக்கு போக மாட்டார்கள். பெருமானுடைய இந்த பெருங்கருணையை நினைத்து நினைத்து உருகி உருகி தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள், அடிமை பண்பினாலே தங்களை மிகவும் அப்பர பெருமானை போல தங்களை மிகவும் தாழ்த்தி கொண்டவர்கள் அவர்கள்தான் அந்த வேளாண் உலகத்திற்கு செல்வார்கள். பைபிள்ல கூட சொல்றாங்க, He who exalted himself shall be abased. He who abased himself shall be exalted. யார் ஒருவன் தன்னைத்தானே தருக்குகின்றானோ அவனை போட்டு மிதிச்சிருவான சாமி. யார் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்றானோ அவனை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைப்பான் என்று சொல்லி. அதுதான் இங்க சைவத்தினுடைய அடிப்படை கொள்கையே தான். பெருமானிடத்துல எல்லாம் பெருமானே என்று சொல்லி மிகவும் வந்து கீழான நிலையிலே தங்களை தன்னை தாழ்த்தி கொள்வதனால்தான் ஜீவபோதம் போகும். தான் என்ற உணர்வே அற்றுப்போகும் வண்ணம் தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு தாழ்த்தி கொண்டதுதான் திருவாசகம். குருநாதர் வந்து குருநாதருடைய தகுதி எதுவுமே அந்த திருவாசகத்துல தெரியாது. அவர் தன்னை வந்து ஒன்றுமில்லாதவன் ஒன்றும் போதா நாயேன்னு சொல்றதுதான் தெரியும். என்ன காரணம், அதுதான் அவர் அடைந்த உயர்ந்த மேலான சிவநிலைக்கு வழி. அவர் மிகப்பெரு பெரிய நிலையை அடைந்தார் உலகத்துக்கெல்லாம். அவர் தான் குருநாதன். நம்ம இறைவனே முடிவு பண்ணிருக்கிறார், திருப்பரந்தைய புராணத்துல உன்னை போன்று குருநாதன் இல்லை அப்படின்னு பெருமானே சொல்றார். உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லை, உன்னை போல் என்னை அறிந்தவன் இல்லைன்னு ஆத்மா சொல்றாருனா அதுக்கு காரணம் என்ன, தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தி கொண்டவன் நம்முடைய குருநாதன். ஒன்றும் போதான் ஆயே வெய்ய கூற்றொடுங்க உருங்கடி போதவையே உணர்வு உற்றவர் உம்பரும்பர் பெரும் பதமே. அவர்கள் பெரும் உம்பரும்பர் பதமே. அப்படி பெற்ற அந்த அடியார்கள் அந்த பெற்ற பதத்தை கைவிடுவார்களா, நிகழ்விடுவார்களா? பெருமானே என்னை போல பித்துக்குழி யாரும் கிடையாது, உன்னுடைய திருவடியை பெற்று நான் கைவிட்டு விட்டேன், நிகழ்விட்டு விட்டேன். ஆனால் அவ்வாறு பெற்ற அடியார்கள் யாரும் உன் திருவடியை விட்டு நகரமாட்டார்கள். அவர்கள் திருவடி கீழே நிழல போல ஒட்டிக்கிடுவார்கள். திருவடி கீழ் வந்து அவர்கள் ஒட்டி கொண்டு விடுவார்கள். அடியார் பெயராத பெருமையனே பெற்ற திருவடியை விட்டு பிரியாது ஒட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் இறைவன். அதாவது தன்னுடைய அடியார்கள் எந்த திருவடி இன்பத்தை நுகர்ந்தார்களோ அந்த இன்பத்தினை கடநேர பொழுதும் நுகராதிருக்க முடியாதவர்களாக பெருமானை விட்டு அகலமாட்டேன் என்று இருக பிடித்துக் கொள்கின்றார்கள். அப்படி அவர்கள் இருக பிடித்துக் கொள்கின்ற அந்த பெருமை யாருடையதுன்னா இறைவனுடையது. இறைவன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்க பெருமானுடைய அந்த திருவடி இன்பம் என்பது அகல விடாது அவர்களை ஆறாத இன்பமாக தாரா அருளின்றே தந்தாய் என்று பெருமானுடைய பெருங்குணை நினைத்தவர்கள் அறவே பெற்றார்கள். அவர்கள் அறவே பெறுவது என்பது அவர்களுடைய பெருமையா என்று கேட்டால் இல்லை, அது இறைவனுடைய பெருமை. எல்லா பெருமையும் இறைவனுக்கு தான். அந்த ஒருருகால் எம்பெருமான் எண்டென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிவுற வீரொருகால் ஓவார் இடந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறியர் கிங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆறுருவர் அப்படிங்கிற இதெல்லாம் இவ்வளவும் படிக்கும் போது காரைக்கால் அம்மையாருடைய பெருமையை எடுத்து சொல்லிட்டே வராரு. ஆனால் ஆறொருவர் இவ்வண்ணம் அட்கொள்ளும் வித்தகர். இத்தனை பெருமையும் பெருமானுடைய பெருமை. அப்படிப்பட்ட அன்பை பெருமான் கொடுத்தான். ஒரு காரைக்கால் அம்மையார காரைக்கால் அம்மையாரா பண்ணினதே பெருமான் தான். அவைய பெருமானை விட்டு வெளியில எதுவும் இல்லை. எல்லா பெருமையும் கடைசியில யாற்ற போய் எல்லா நதிகளும் கடல்ல தான் போய் விழும். கடலிலிருந்துதான் கடல் நீர் தான் நதி நீரா வருது. கடைசியில நதி எங்க போய் சேருது, கடல்ல தான் போய் சேருது. அதுபோல எல்லா பெருமையும் இறைவனுக்குத்தான் சேரும் என்று பெருமையினே அடியார் பெயராத பெருமையினே. அடியார்கள் முக்தி நிலை பெற்ற அடியார்கள் அந்த முக்தி நிலையை கை நெகிழ விடாது அந்த முக்தி நிலையிலேயே தொடர்ந்து துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உன்னுடைய திருவுருள் சக்தியே அவர்களுக்கு சத்தியம் என்ற உணவாக சென்று கொண்டிருக்கின்றது. பெருமான் அவர்களை எப்பொழுதும் அருளை ஊட்டி வைத்திருக்கின்றான், கைவிடாது வைத்திருக்கின்றான். அதுதான் அவருக்கு அச்சுதன்னு பேரு. தன்னுடைய அடியார்களை கைவிட மாட்டான் சிவம் அச்சுதம் என்று சொல்லுங்க. தன் அடியார்களை என்றும் கைவிடாதவன் அதாவது பேராது நின்ற பெருங்கருணை, பேராது நின்ற பெருங்கருணை. ஆட்கொண்டவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை, ஆட்கொள்கின்ற கருணை கருணை, அவர்களை கைவிடாது இருக்கின்ற கருணை பெருங்கருணை. அது பெருமானுடைய பெருமையை தவிர அடியாருடைய பெருமை இல்லை. ஆகவே அடியார் பெயராத பெருமையினை என்று பெருமானி சொன்னார். மேவிரார் பிரியமாட்டா விமலனார், இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பு நம்ம உயர்வா சொல்றோம். ஆனா கண்ணப்ப நாயனார் தன்னை பத்தி உயர்வா சொல்லல, உன்னை பார்த்துட்டா ஒருத்தர் அழைத்து போக முடியுமா பெருமானுடைய பெருமையை தான் சொன்னார். மேவிரார் பிரியமாட்டா விமலனார், அவருக்கு அடுத்தது இன்னும் பாவியன் பிரிந்தேன் அதனால இதை கண்டேன், தன்னைத்தானே நம்ப முடியும். பாவி வந்து கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போனேன், அதனாலதான் பெருமானுடைய கண்ணில் ரத்தம் வருது. நான் பிரியாது இருந்திருந்தேன்னா பெருமானை காப்பாத்தி இருப்பேன் அன்பினால சொல்ற. நான் பக்கத்திலே இருந்திருந்தேன்னா பெருமான் கண்ணில் யாரும் குத்தாம பாத்துட்டு ஜாக்கிரதையா இருந்திருப்பேன். நான் கொஞ்ச நேரம் பிரிஞ்சு போயிருந்தேன், இப்ப பெருமான் கண்ணில் ரத்தம் வந்துருச்சு. தேவினார் பிரியமாத்தா விமலனார் கடுத்தது என்னும் பாவியே என்னுடைய பாவத்தினால் இதை கண்டேன். அதுபோல பெருமான் தன்னுடைய அடியார்களை தன்னிடமிருந்து பிரிக்காத பெருமை கொண்டவர்.